தென்றல் மே 2012 இதழில் கியூபிட்டினோ கலிபோர்னியாவிலிருந்து விசாலா சுப்பிரமணியன் அவர்கள் எழுதியுள்ள எது நியாயம். இது ஒரு சிறுகதை போட்டி கதை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். சாட்சி மாமி, எனக்கு பசிக்கிறது, ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, சாதம் போடுறீளா? ஆஃபீஸ் கிளம்பும் ரமேஷின் குரல். இதோ வந்துட்டேன்பா, கறியை இன்னும் 1 செகண்ட்ல கீழே இருக்கிடுவேன், உடனே தட்டு போட்டுடுறேன் என்றாள் மாமி. கறி இல்லாட்டா வேண்டாம் மாமி, மணி 8 ஆயிடுத்து, என் மேனேஜர் நாய் மாதிரி வள்ளுன்னு விழுவான், ஏண்டா 5 நிமிஷம் லேட்டா வந்தேன்னு என்று பரபரத்தான் ரமேஷ். ஐயோ பாவண்டா குழந்தேனி, ஆபீஸ்லே போய் நாயா உழைக்கிறேன், ஒரு காய்கறி கூட இல்லாத சாதம் போட எனக்கு மனசு வரலடா என்றாள் மாமி. அது அவளுக்கே உரிய குணம். யாருக்கும் ஏதேனும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்னும் குணம். தன் அன்பை எல்லோரிடமும் முழுமையாக அபிஷேகித்து விட வேண்டும் என்னும் அற்புதமான குணம். கண்ணன் சொன்ன கீதையின் சாரம் மாமி. கடமையை செய், அன்பை பொழி, பலனை யாரிடமும் எதிர்பார்க்காதே என்று கண்ணபிரான் கீதையில் சொல்லியிருக்கிறான் அல்லவா. பார்வதி ரமேஷின் அம்மா கேன்சர் வந்து படுத்ததிலிருந்து அந்த வீட்டிற்கு சமயக்காரியாக மாதம் 3000 சம்பளத்திற்கு வேலை செய்ய வந்தவள்தான் மாமி. ஆனால் வெறும் சமயக்காரியாக அல்லாமல் பெற்ற தாய் போல தாய்க்கும் மேலாக ரமேஷிடமும் கலாவிடமும் அன்பு காட்டுவதும், பரிந்து பரிந்து வேலை செய்வதும், பார்வதிக்கு குளிக்க உதவுவதிலிருந்து சாதம் போட்டு புடவை உடுத்திக் கொள்ள உதவுவது வரை எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுக்கொண்டு செய்வதும் மாமிதான். ராமநாதன் பார்வதியின் கணவர் ஹால் சேரில் உட்கார்ந்தவாறே நினைத்து பார்த்தார். வெறும் 3000 ரூபாய்க்கா இவள் இந்த உழைப்பு உழைக்கிறாள்? இவள் உழைப்புக்கு எத்தனை லட்சம் கொடுத்தாலும் போதாதே, இத்தனை அன்பை குழந்தைகளிடம் பார்வதி கூட காட்டியிருப்பாளா என வியந்தார். என்னவோ சாட்சியின் போராத காலம், இந்த சமையல் வேலைக்கு வந்திருக்கிறாள். நடுத்தர வர்க்க குடும்பத்தில் பிறந்து ஒரு காலேஜ் ப்ரொஃபஸருக்கு வாழ்க்கைப்பட்டவள் தான் சாட்சி என்று சுருக்கமாக அழைக்கப்பட்ட விசாலாட்சி. ஆரம்பத்தில் 2 குழந்தைகள் பிறக்கும் வரை வாழ்க்கை நன்றாகத்தான் போயிற்று. குழந்தைகள் 2 அப்பா அம்மா என்று பிராணனியே விட்டார்கள், பட்டாபியின் மீதும் சாட்சியின் மீதும். 38 வயதுக்கு மேல் எனக்கு இன்னொரு PhD பண்ண அமெரிக்காவிலே அட்மிஷன் கிடைச்சிருக்கு. எங்க கிட்டாசாமி மாமாவின் பெண் சாந்தியிடம் வந்து போன் வந்தது. பேப்பர்ஸ் எல்லாம் இன்னும் 1 வாரத்துக்குள்ள வந்துடும், இன்னும் 1 மாசத்துல அமெரிக்கா போக போகிறேன் என்று ஒரு நாள் சொன்னான் பட்டாபி. அப்போது சுரேஷ் 9வது வகுப்பு, ரமா 7வது வகுப்பு படித்துக் கொண்டிருந்தார்கள் சென்னையில். குழந்தைகள் 2 படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் 2 வருஷத்தில் PhD முடித்து விடுவேன், அங்கேயே ப்ரொஃபஸர் வேலை கிடைத்துவிடும், உன்னையும் குழந்தைகளையும் அழைத்துக் கொள்வேன், அதுவரை சாந்தி தனியாகத்தானே ஒரு அபார்ட்மெண்டில் இருக்கிறாள், அவளுடன் தங்கிக் கொள்வேன் என்றான். எல்லாம் சரியாகத்தான் பட்டது சாட்சிக்கு. கணவன் ஏற்கனவே டாக்டரேட் வாங்கியவன், இன்னொரு PhD பண்ணி அமெரிக்காவில் புகழோடும் பேரோடும் நிறைய சம்பாதிக்கிறான் என்றால் எவ்வளவு பெருமை! தானும் குழந்தைகளும் சௌக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம். கற்பனையில் மிதந்தாள் சாட்சி. கிட்டாசாமி மாமாவின் பெண் சாந்தி PhD பண்ணிவிட்டு ஜார்ஜியா டெக்கில் வேலையாக இருக்கிறாள். கல்யாணமே வேண்டாம் என்று 35 வயதை வரை தள்ளிவிட்டாள். கிட்டாசாமி மாமாவின் காலமும் முடிந்துவிட்டது. திடீரென்று 1 நாள் மாறி வலிக்கிறது என்று சொன்னவர் பெண் ஆஸ்பத்திரிக்கு அழைத்துச் செல்வதற்குள் கண்ணை மூடிவிட்டார். சாந்தி தனியாக வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கிறாள். பட்டாபிக்கே அவளுடன் தங்குவதில் எந்த சிரமமும் இல்லை. ஆயிற்று, விளையாட்டு போல் 1 வருடம் ஓடிவிட்டது. பட்டாபி அமெரிக்கா போய் பட்டாபியிடமிருந்து ஒழுங்காக பணம் வர ஆரம்பித்தது. பட்டாபி யூனிவர்சிட்டியில் லைப்ரரியில் பார்ட் டைம் வேலை செய்கிறான் என்று போனில் சொன்னான். சாட்சிக்கு எந்தவித கஷ்டமும் இல்லாமல் குடும்பம் நடந்தது. சுரேஷ் 12வது கிளாஸில் ஸ்டேட் ஃபர்ஸ்டாக வந்தான். அப்பாவை போலவே பிள்ளையும் கெட்டிக்காரன். மேலே BS படிப்பதற்கு சுரேஷை அமெரிக்கா வர சொன்னான் பட்டாபி. அதற்குள் பட்டாபிக்கு ஜார்ஜியா டெக்கிலேயே வேலை கிடைத்து விட்டது. சாட்சியும் குழந்தைகளும் அமெரிக்கா வந்து 6 வருடங்கள் ஆகிவிட்டன. சுரேஷ் MS மைக்ரோபயாலஜி முடித்துவிட்டு நல்ல வேலையில் அமர்ந்து விட்டான். ரமாவும் BS முடித்துவிட்டு MS மைக்ரோபயாலஜி, அண்ணாவைப் போல. வாழ்க்கையே வெறுத்தது சாட்சிக்கு. குழந்தைகள் 2 எங்கேயோ மூளைக்கு ஒருவராக அபார்ட்மெண்டில் இருந்து கொண்டு படிப்பதும் வேலை செய்வதும் என்ன வாழ்க்கை இது? பணம் ஒன்றுதான் வாழ்க்கையா? போதாத குறைக்கு பட்டாபி வேறு சாந்தியுடன் பழகுவது கொஞ்சம் கூட நன்றாக இல்லை. காலை 7 அடித்தால் சாந்தி ஹாய் பாட்ஸ் என்று செல்போனில் கூப்பிடுவதும், உடனே பட்டாபி ஹாய் சாந்து என்று வழிவதும், வேலையிலிருந்து வந்தவுடன் சீக்கிரம் சாதம் போடு, லைப்ரரிக்கு போகணும் என்று ஏதோ சொல்லிக்கொண்டு ராத்திரி 8 மேல் சாந்தியுடன் போவதும் வருவதும் ஒன்றும் சரியாகப்படவில்லை சாட்சிக்கு. இதெல்லாம் போதாதென்று போன தேங்க்ஸ் கிவிங் வீக்கெண்டுக்கு பிட்ஸ்பர்க் வெங்கடாதிபதி கோயிலுக்கு சென்ற போது பட்டாபியின் நண்பன் வெங்கட் குடும்பத்துடன் அறிமுகமானாள் சாட்சி. வெங்கட்டின் மனைவி மல்லிகா சாட்சியிடம், ஓ, நீங்கள் தான் பாக்ஸின் மனைவியா? நான் சாந்தி என்றல்லவா நினைத்தேன், அவளுடன் தானே பாக்ஸ் எப்போதும் இருப்பார் என்றாள். எரிகிற தீயில் எண்ணெய் வார்த்தால் போலாயிற்று சாட்சிக்கு. நேரே வீட்டுக்கு வந்ததும் பட்டாபுரம் இது பற்றி உடைத்து கேட்டுவிட நினைத்தாள். கேட்டும் ஆயிற்று. வந்த பதிலில் உறைந்து போனாள் சாட்சி. ஆமாம், என்ன செய்ய சொல்கிறாய்? எனக்கு அவள் எவ்வளவோ செய்திருக்கிறாள். பண உதவியிலிருந்து எல்லாமே. நிறைய படித்தவள், ரொம்ப கெட்டிக்காரி, என்மேல் உயிரியே வைத்திருக்கிறாள். உன்னை போல் 8 கிளாஸ் படித்து விட்டு ஒன்றும் தெரியாத ஜடம் இல்லை. உனக்கு சமையலை தவிர வேற என்ன தெரியும்? 4 வார்த்தை சரளமாக ஆங்கிலத்தில் பேச வருமா? நான் இப்படித்தான் இருப்பேன். இஷ்டம் இருந்தால் இங்கே இரு, இல்லாவிட்டால் இந்தியாவை பார்த்து போய்ச்சே. இந்தியாவில் வீடோ மாளிகை போல இருக்கிறது. மாதா மாதம் பணம் அனுப்புகிறேன். கோவில் கோவிலாக போ, நன்றாக சமைத்து சாப்பிடு என்றான் கோபமாக. அவனுக்கு அவ்வளவு தைரியம். சாட்சிக்கு உதவி செய்ய இந்தியாவில் யாரும் கிடையாது. மேலும் அவள் கேஸ் போட்டு கோர்ட் அது இது என்று அறிவதற்கு தகுந்த ஆதாரமும் வேண்டும். கோர்ட்டில் அவர்கள் கேட்கும் கேள்வியிலேயே இவள் உயிரை விட்டு விடுவாள். நடுவீதியில் இன்று துகிலிருப்பதை போன்ற அவர்கள் வார்த்தைகளுக்கு அவளால் சரியான பதில்தான் சொல்ல முடியுமா? அல்லது அவ்வளவு சாமர்த்தியம்தான் அவளுக்கு உண்டா? குழந்தைகள் உதவியை நாடலாம் என்றாலோ, அவர்கள் அப்பாவினால் முனுக்கு வந்தவர்கள். அமெரிக்க முறைப்படி தங்கள் காரியத்தை பார்ப்பதற்கே தங்களை பழக்கப்படுத்திக் கொண்டு விட்டவர்கள். அவர்களை சொல்லியும் குற்றமில்லை. கொண்டவன் தூற்றினால் கூரையும் தூற்றும். இதற்கு நடுவில் சுரேஷ் தான் மனிஷா என்ற குஜராத்தி பெண்ணுடன் பழகுவதாகவும் அவளைத்தான் மணந்து கொள்ளப் போவதாகவும் சொல்லிவிட்டான். பட்டாபியோ, கோ ஹெட் மை சன், வி வில் அட்டெண்ட் யுவர் வெட்டிங் என்று சொல்லிவிட்டான். நம்ம முறைப்படி நல்ல பெண்ணாக பார்த்து பண்ண வேண்டாமா என்று புலம்பிய சாட்சியிடம், சுத்த நாட்டுப்புறமாக இருக்கிறாயே, இதெல்லாம் இங்கே சகஜம், அவரவர் துணையை அவரவர்களே தேடிக் கொள்வார்கள் என்று அவள் புலம்பலுக்கு முற்றுப்புள்ளியையும் வைத்து விட்டான். கல்யாணமும் நடந்தேறிவிட்டது. மனிஷாவின் அப்பா நியூயார்க்கில் பெரிய பிசினஸ்மேன். தன் அமெரிக்க மனைவி ஆண்ட்ரியாவுடன் வந்து கல்யாணத்தை ஆடம்பரமாக ஹோட்டலில் நடத்திவிட்டு போய்விட்டார். பிள்ளையின் உறவும் மதர்ஸ் டே அன்று வாழ்த்து சொல்வது, எப்பொழுதாவது ஒரு நாள் வந்து பார்ப்பது என்பதுடன் முடிந்துவிட்டது. பெண்ணோ, இதோ பாரம்மா, என் வாழ்க்கையை துணையை நானே பார்த்துக் கொள்வேன். நானும் நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறேன், நிறைய சம்பாதிக்கிறேன். நான் உன்னை போல தன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள தெரியாத அசடு இல்லை. உனக்குத்தான் உன் கணவனை உன்னுடன் தக்க வைத்துக் கொள்ள தெரியவில்லை. நன்றாக சமைத்து போட்டால் மட்டும் போதுமா? சாமர்த்தியமாக நடந்து கொள்ளவும் தெரிய வேண்டும் என்று கேலி செய்து பேசினாள். இங்கு வாழ பிடிக்கவில்லை என்றால் பேசாமல் இந்தியாவுக்கு போ. நான் டைம் கிடைக்கும் போது வந்து பார்க்கிறேன். ஏதாவது பணம் வேண்டுமானாலும் அவ்வப்போது அனுப்புகிறேன் என்று பிச்சை போடுவது போல் பேசினாள். சி, பணம் ஒன்றுதான் வாழ்க்கையா? பந்த பாசத்தையெல்லாம் இந்த மண் கரைத்து விட்டதா? என்ன அமெரிக்க மண்ணோ என அழுதாள் சாட்சி. ஆயிற்று. எல்லோரும் அவரவர் வாழ்க்கையை பார்த்து கொண்டு விட்டார்கள். அவள் யாருக்கும் தேவையில்லை. வெறுத்து போய் இந்தியா திரும்பினாள் சாட்சி. கொஞ்ச மாதங்களில் பட்டாபியிடமிருந்து பணம் வருவது நின்றுவிட்டது. பெண் ஒரு அமெரிக்கனை கல்யாணம் செய்து கொண்டு விட்டதாகவும், முடிந்தால் அவனுடன் அம்மாவை பார்ப்பதற்கு வருவதாகவும் போன் செய்தாள். அப்போதுதான் பேப்பரில் வந்த விளம்பரத்தை பார்த்தாள். பெங்களூரில் ஒரு வீட்டில் முழுநேர சமையல் செய்வதற்கும் வீட்டை பார்த்துக் கொள்வதற்கும் ஒரு நல்ல நடுத்தர வயது பெண்மணி தேவை என்றும், வீட்டின் தலைவி கேன்சர் வந்து படுக்கையில் இருப்பதாகவும், 3000 ரூபாய் மாத சம்பளம் கொடுத்து சாப்பாடு இருக்க இடம் எல்லாம் தருவதாகவும் அறிவித்திருந்தார்கள். சரி, அவர்களை நேரில் பார்த்து பேசிவிட்டு நல்ல மனிதர்களாக தெரிந்தால் வேலை செய்து காலத்தை போக்கலாம் என்று வந்த சாட்சிக்கு இடமும் மனிதர்களும் பிடித்து போயிற்று. மெட்ராஸ் திரும்பி போய் உடைமைகளை எடுத்து வரச் சென்ற சாட்சிக்கு ஒரு திடுக்கிடும் தகவல். மெட்ராஸ் வீட்டை பட்டாபி சாந்தியின் பெயருக்கு மாற்றி எழுதிவிட்டதாக லெட்டர் வந்திருந்தது. இருந்த ஒரு வீடும் போய்விட்டது. நல்ல வேலை, இந்த ஒரு வேலையாவது கிடைத்ததே என்று மனதை தேற்றிக் கொண்டாள். பகவான் நல்லவர்களைத்தான் ரொம்ப சோதிப்பான் போலிருக்கிறது. சாட்சி பெங்களூர் வந்து 6 மாதங்கள் ஓடிவிட்டன. பாகிரதியின் பிள்ளை ரமேஷும் பெண் கலாவும் சாட்சியிடம் மிக அன்பாக இருந்தார்கள். மாமி, சமையல் என்றாலே தனி மனம்தான் என்றான் ரமேஷ். கலாவோ, மாமி எங்களுக்கு அம்மா படுத்திருக்கிறாளே என்ற குறையை தவிர வேறு எந்த குறையும் இல்லை என்றாள். ராமநாதனுக்கோ வேளாவேளைக்கு வாய்க்கு ருசியாக சாப்பாடு டிஃபன் என்று காலம் கழிந்தது. அந்த சமயத்தில் தான் ஒரு நாள் 8th cross மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க சென்ற மாமி ஒரு புது மனிதருடன் திரும்பி வந்தாள். கலா, யார் மாமி அது என்று கேட்டதற்கு, யாரோ தனக்கு தூரத்து உறவுக்காரர் என்றும் ஆர்மியிலிருந்து ரிட்டையர் ஆனவர் என்றும் சொன்னாள். அதன் பிறகு மாமி அடிக்கடி மார்க்கெட்டிலிருந்து திரும்பி வரும்போது அந்த மனிதருடன் வருவதும் சற்று நேரம் தெரிவிலேயே நின்று பேசிக் கொண்டிருப்பதையும் கவனித்தாள் கலா. இதை பற்றி நேரடியாகவே மாமியிடம் கேட்டுவிட்டாள். மாமியோ, பாவம் கலா, அவர் மனைவி இறந்து 10 வருடம் ஆகிவிட்டது. குழந்தைகள் யாரும் இல்லை. ஒரு கால் ஆக்சிடென்டில் போய்விட்டதால் ஆர்மியிலிருந்து ரிட்டையர் ஆகிவிட்டார். மனிதருக்கு 56 வயது ஆகிறது. ஒரு கையும் பார்ஷியல் பாராலிசிஸ் வந்து விளங்கவில்லை. கஷ்டப்படுகிறார். நிறைய பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? என் அப்பாவின் தூரத்து உறவு என்னை ஏன் இந்தியா வந்தாய் என்று கேட்டார். என் பாழாய் போன கதையை சொன்னேன் என்றாள். அதன் பிறகு அடிக்கடி மாமியை அந்த மனிதருடன் பார்ப்பது சகஜமாகி விட்டிருந்தது கலாவிற்கு. ஓரிரு மாதங்கள் கழிந்திருக்கும் ஒரு நாள் மார்க்கெட்டுக்கு சென்ற மாமி திரும்பவே இல்லை. எல்லோரும் திடுக்கிட்டு போய் தேடிய போது மாமி ரூமில் ஒரு லெட்டர் கிடைத்தது. அதில், அன்புடைய ரமேஷ், கலாவிற்கு மாமியின் ஆசீர்வாதங்கள். நான் மிஸ்டர் சுந்தரத்திற்கு துணையாக இருப்பது என்று முடிவு செய்து விட்டேன். அவருக்கு அன்பு காட்டி ஆதரிக்க யாரும் இல்லை. ஒரு கால் இல்லாமல் ஒரு கையும் விளங்காமல் உள்ளவருக்கு என்னால் ஆன உதவிகளை செய்து கொண்டு சமைத்து போட்டு உங்கள் பாஷையில் சொல்வதென்றால் கம்பேனியன்ஷிப் கொடுக்கப் போகிறேன். அவரும் என் வயது காலத்தில் என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையில்தான் இந்த முடிவெடுத்தேன். இதோ இந்த பேலஸ் ஆர்ச்சர்டில் தான் இருக்கிறேன். முடிந்தால் என் வீட்டிற்கு வாருங்கள். இவ்வளவு நாள் எனக்கு ஆதரவு தந்ததுக்கு நன்றி என்று முடித்திருந்தாள். ஒரு பக்கம் வருத்தம், ஒரு பக்கம் கோபம் ரமேஷுக்கும் கலாவிற்கும். சி, மாமி என்னவோ என்று நினைத்திருந்தேன். எப்போது பார்த்தாலும் கிருஷ்ணா ராமா என்று சொல்லிக் கொண்டிருந்தவள் 50 வயதுக்கு மேல் இப்படி ஒருவருடன் ஓடிவிட்டாளே என்று அங்கலாய்த்தான். என்ன அநியாயம் இது? 50 வயதில் மாமிக்கு இப்படி ஒரு ஆசையா என்று கலா வெறுத்து பேசினாள். பாகிரதியோ, என்ன ஓடி, இனி அவள் பேச்சையே பேசாதீர்கள், கூறுகட்டவள். இந்த வயதிலும் அவளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கேட்கிறதா என்று கோபப்பட்டாள். எல்லோருக்குமே தங்களுக்கு இந்த மாதிரி வேலை செய்வதற்கு யாரும் இல்லையே என்ற அடிமன தாபம்தான். அதுவரை பேசாமல் இருந்த ராமநாதன் சொன்னார், வாயை மூடிக்கோங்க எல்லாரும். ஏன், கட்டின புருஷன் எவ்வளவு ஒருத்தியோட தன் வாழ்க்கையை இணைச்சுண்டானே, அப்ப நியாயம் பேசினேடா எல்லாரும். குழந்தைகள் 2 பேரும் தங்கள் வழியை பார்த்து கொண்டு, அம்மா நீதான் அசடு, உனக்கு வாழ தெரியலேன்னு இழக்காரம் செய்து தப்பு செய்யற அப்பாவை தட்டி கேட்காமல் இருப்பது தெரிந்த போது நியாயம் பேசினேடா எல்லோரும். இப்ப பாவம் வயசான ஆதரவற்ற ஒருவன் ஆதரவு காட்ட யாரும் இல்லாத சாட்சிக்கு ஆதரவு காட்டி வாழ்க்கை தர அழைத்து போனால் அது அநியாயமா இருக்கோ? என்னை பொறுத்தவரை சாட்சி செய்தது நியாயம்தான் என்று சொல்லி முடித்தார். வாயை மூடி மௌனியானார்கள் எல்லோரும். ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.